கூடிய பெரிய ஐயா, அவருடைய பெரிய இது. முதலெல்லாம் நான் ரொம்ப யோசிப்போம், இப்படி கதைக்கலாமா பேசலாமான்னு. அவருடைய பெரும், ஏன்னா ஆலயத்தில் வந்து ஹிரதய ஒவ்வொரு ஸ்தலமாக சொல்லிகிட்டே வருவாங்க. ஹிரதயஞ்ச பூஜா திரவியமாது, ஒரு ஆலயத்தினுடைய ஹிரதயமாக இருக்கக்கூடியவன் அந்த பூஜை பண்ணக்கூடியவர். அதனால தான் எந்த காரணம், அது எந்த ஐயாவாக இருக்கட்டும், என்ன காரணக்கா அந்த மூர்த்தியை அனுதினமும் வழிபட வேண்டியும், அப்போ தன் சொரூபத்தில் மாற்றின்ட்டு அந்த பூஜையை பண்ணணும். அப்போ அவர் இத்தனை வருட காலங்கள் பூஜை பண்ணியிருக்காரு, அவருடைய முழுமையான அனுமதி எடுக்கணும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டது. அவர் தான் பலவிதமான புக்குக்களை கொடுத்து பல பேருடைய அறிமுகத்தை காமிச்சு கொடுத்தார். ஸோ அவருடைய பெரிய சப்போர்ட் இல்லைனாக்கா இவ்வளோ தூரம் ஃப்ரீடமாக எங்களோட டாக் பண்ண முடியாது. இப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அப்போ அந்த அல்லையாக்காவுடைய நன்றி, ஏன்னா அவருடைய இதுலனா இவ்வளோ தூரம் ஃப்ராங்காக என்னால் பேச முடியாது. இரண்டாவது இந்த திருவிழா, திருவிழாவுடைய விபரமாக எடுத்திருந்தோம். மனம் லயமாக இருக்கணும், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தோம். புல்லாங்குழல் மாதிரி மனசு, மனசை வந்து ஒரு புல்லாங்குழல் இருக்கிற மாதிரி எதையுமே போட்டு அடைக்காமல் ஃப்ரீயாக வச்சாச்சுனாக்கா நல்ல ராகங்கள் அதில் வரும். இறைவனுடைய கையில் எப்படி புல்லாங்கல் இருக்கிறதோ அது மாதிரி நம்மளுடைய மனசானது இறைவன் கையில் இருக்கும், ஆட்சிகள் நன்னா நடக்கும்ன்றதான் இன்றைக்கு எடுத்துன்னு வந்த தலைப்பு. ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துட்டே வந்தோம். இதுக்கு இந்துசம் என்ன ஹெல்ப் பண்ணுது, யோகா என்ன ஹெல்ப் பண்ணுது, இது மாதிரி விழாக்கள்னால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இவ்வளோ தான் பார்த்தோம். எல்லாமே ஒவ்வொரு மாற்றங்கள். இப்போ எல்லாருமே எப்படின்னாக்கா ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டோம். எல்லாரும் யாருமே இல்லைனாக்கா முடியாது. எங்கள் யோகா அதில் வந்து குண்டலினி யோகான்னு ஒன்று இருக்குது, மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூர்வம். மூலாதாரன்றது கீழ் சக்கரங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு சக்கரங்கள்னு சொல்லுவோம். மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூர்வம் அநாகதம் விசுத்தி ஆஜ்ஞா சகசிராரம் அப்படி, இந்த ஆறு சக்கரம் மேலே சகசிரம் ஏழா சக்கரம். இந்த இத்தனை சக்கரத்துக்கு என்னன்னாக்கா மூலாதாரத்துக்கு உள்ள சக்கரத்தில் இருந்தாக்கா என்ன பலன் அப்படின்னாக்கா சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், மூலாதாரம் அது மட்டும்தான் தெரியும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என பெருக்கம். அடுத்தது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அதுக்கிட்ட வரும்போது, அநாகதம் வரும்பொழுது தான் மணிபூரகனாக்கா நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறோம். அநாகதம்ன்ற இந்த ஹிரதயத்தில் அந்த சக்கரம் சுத்த போகும்போது தான் என்ன மாதிரி அவனும் மனிதன், அவனும் வாழணும் அப்படின்னு விட்டு கொடுத்த மனப்பான்மை வந்துருக்கும். ஆட்னாரி நம்ம மூலாதாரத்திலேருந்து சகச இது வரைக்கும் அநாகதம் வரைக்கும் வந்துட்டோம். அப்போ இதுக்கப்புறம் இன்னும் மூணு சக்கரம்தான் இருக்குது, அதில் ஏறுறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஓரளவு டேக் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப நம்ம அது கீழே போக வேண்டிய வாய்ப்பு இல்லை, போக மாட்டோம், போகவும் விட மாட்டோம் அம்பாள். அதுக்காக தான் இந்த பிரார்த்தனைகள், இந்த மாற்றங்கள், இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் வச்சுப்போம், இதை எப்படி கண்டினியூ பண்ணுறது, எல்லாமே நல்லா தான் இருக்கும், பேசும்போது நல்லா இருக்கும், செயலுக்கு கொண்டு வர்றது எப்படி, அதுக்கு தான் வேறு எதுவுமே கிடையாது. செயலுக்கு கொண்டு வர்றதுனாக்கா வாரத்தில் ஒரு முறையாவது இந்த யோக பயிற்சி நம்ம வந்து இது மாதிரி வாரத்தில், இங்கே வந்து வேலையுடைய சூழ்நிலை எல்லாருக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது காலங்காத்தால் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இறைவனை நினைத்து இந்த பாடலை பாடுறது. இப்போதைக்கு தெரிஞ்ச பாடல் இது, இது இந்த பாடும்பொழுது இதை உணர்ந்து பாட வேண்டியது. அப்படி பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது ஏற்கனவே போன சென்ற வருடத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தோம், இந்த பிரெத் கண்ட்ரோல்னு ஒன்று, நாடி சுத்தின்னு, அந்த நாடி சுத்தியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வாய்ப்புகள். கூடுமான வரைக்கும் இதுவுமே இல்லைனாக்கா இங்கே நல்ல வெதர், முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் டைமில் நல்லா அந்த பீச் ஓரமாகவோ இல்லை மரத்துக்கும் கீழவோ நல்லா வாக் பண்ணுங்கள். மரங்கள் கொடுக்கக்கூடிய காற்று வந்து இப்போ மனிதர்கள் பக்கத்திலிருந்து அதிகமாக சுவாசிக்கும் போது கூட மற்றவருடைய எண்ணங்கள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மரத்தின் கீழ் இருந்து அந்த காற்று எடுக்கும்பொழுது அவ்வளவும் பியூர், அதாவது ரொம்ப ரொம்ப சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோம். அதனால் வந்து எண்ணங்களுடைய இது மேற்கொண்டு போகும். எப்படி தாமரையின் உயரம் தண்ணீரின் உயரமோ, அதுபோல் நம்மளுடைய எண்ணத்தின் உயரம் நம்மளுடைய வாழ்க்கையின் உயரம். நம்ம எண்ணத்தை உயர்த்தி கொண்டு போகிறதுக்கு தான் இத்தனையும். உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த மனிதர்கள். உயர்ந்த மனிதனை ரொம்ப பணக்கார சந்திக்கிறது இல்லை, உயர்ந்த உள்ளம் கொண்டவன் அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பாக்கியத்தை சுவாமி ஏற்படுத்தி கொடுக்கணும். இது மாதிரி ஒரு சத் சங்கம், சத் சங்கம்னா நல்லதே நினைக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடம் அப்படி அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் இதனுடைய இது. அதாவது எல்லாத்துக்கும் உதாரணத்துக்காக போயிட்டே இருக்கணும். ஒரு தொழில் அதிபர் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஓடி சம்பாரிச்சுட்டே இருந்தார். ஒரு பத்திரிகை நிருபர் வந்து அப்போ பேட்டி எடுக்கணும், எப்போ கேட்டாலும் டைமே இல்லைன்ட்டார். எப்போ போய் கேட்டுட்டே இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது, எங்கே போயின்னு இருக்கு, அங்கே போயின்னு இருக்கேன்னார். ஒரு டைம் அவர் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ஃப்ளைட்டில். சரி, இந்த நேரம் ஃப்ளைட்டிங் போகிற ட்ராவல் டைம் ஃப்ரீயாக இருக்கேன், ஒன்றா வேணும்னா அந்த டைமில் வந்து நீ என்னை பேட்டி எடுத்துக்கோ அப்படின்றார். சரின்ட்டார். அப்போ என்ன பண்ணுறது, இவருக்காக அவரே டிக்கெட்டு போட்டுட்டு அந்த ஊருக்கு இவரும் பயணம் பண்ணுறார். பயணம் பண்ணும்போது மேலே ஃப்ளைட் ஏறியாச்சு. அப்போ பேசுகிறார், இவ்வளோ தூரம் நீங்கள் பேர் எடுத்துட்டீங்க, புகழ் எடுத்தாச்சு, நல்லா சம்பாதிச்சாச்சு, சொசைட்டியில் உங்களுக்கு நல்லா இருக்குது, இதுக்கப்புறம் ஏன் ஓடிண்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க தெரியாதா, மைண்டை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னார். அந்த தொழிலதிபர் கேட்டாராம், சொன்னாராம், இந்த ஃப்ளைட் எப்படி புறப்பட்டுது, இந்த விமானம் கீழே பூமியிலேருந்து வந்து, சரி அதிலேருந்து எப்படி டேக் அவுட் பண்ணுது, ரொம்ப கஷ்டப்பட்டது, எல்லாம் மிஷின்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி மேலே ஏற்றிடுது, ஏற்றியாச்சு இல்லை, இப்போ மேலே சுகமாக போயிட்டுருக்குல்ல, ஆமாம் இப்போ எல்லாம் ஓகே ஆகிடுது, ரைட், இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லுங்களேண்ணா. அது எப்படி முடியும், கீழே விழுந்துருமே, அதான் என் நிலைமை, நான் ஓடுறதை நின்றுட்டாக்கா என்னை கீழே விரட்டி விடுவான். அதே தான் நம்ம வாழ்க்கையும், ஒரு ஆன்மீக பயணம், இந்த விரதங்கள் இத்தனை நாள் எடுத்துட்டோம்ல, இத்தோட சரி இன்னைக்கோட நேரத்தோட விரதம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு விட்டுட்டோன்னு வச்சுங்க, திரும்பவும் கீழே தள்ளிடுவார், திரும்பவும் அந்த லெவலுக்கு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ என்னன்னாக்கா, எப்படி நம்ம அப்பப்பப்போ பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளை திரும்ப திரும்ப ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ரீசைல் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் எந்த நிலையில் நின்றுருக்கேன், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், அந்த நிலைக்கு கொண்டு வர்றது தான் இந்த ஆன்மீக பாதை. வேறு எதுவும் அதனால் குடும்பத்தை விட்டுடுங்க, வேலையை விட்டுடுங்கலாம் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும், இதையும் ஒரு வழியில் பார்க்கணும். இது தான் எல்லாருமே செஞ்சுட்டுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இவ்வளோ தூரம் எல்லாம் பேசுகிறோம், இவ்வளோ தூரம் வந்துட்டு சரி, அம்பாள் வந்து ஒரு புஷ்பக விமானம் வச்சு, எல்லாரும் ரொம்ப பக்திமயமாக இருக்கீங்க, வாங்க எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேனாக்கா, யாருனா போக ரெடியா? ஃபஸ்ட்டு நான் ரெடி இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லுவேன், என்ன சும்மா இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போகலாம் வானாக்கா, இன்னும் என் லைஃப்பில் எவ்வளோ இருக்குது, நான் நினச்சின்ட்டுருக்கேன்ல, அது எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம ரெடி இல்லை. இகவரம் இந்த அம்பாள் வள்ளி தேவசம் முருகன் என்னது, இச்சை கிரியை ஞானம், இச்சைன்றது வள்ளி, கிரியைன்றது தெய்வ யானை, ஞானன்றது முருகன். முருகனை வழிபடுறவர் அந்த கந்தபுராணம் சொல்கிறேன்னாக்கா, பூலோகத்துடைய சுகத்தையும் அனுபவிக்கலாம், மேலோகத்து சுகத்தையும் அனுபவிக்க முடியும், அதான் இச்சா கிரியா ஞானம் அப்படின்றார். அந்த மூணும் சேர்ந்து தான் அம்பாள், இச்சா சக்தியின் மகா, கிரியாசக்தியின் மகா, ஞானசக்தியின் மகான்னு வரும். ஸோ அப்போ அம்பாலை யார் வழிபடுறமோ பூலோகத்துலேயும் சௌக்கியமாக இருக்கலாம், மேலோகத்து போயும் சௌக்கியமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஞானத்துலேயும் மேர்நிலை அடையலாம், அதுதான் இச்சா கிரியா ஞானம். அந்த மூணும் தரக்கூடிய சக்தி நம்ம அம்பாள்கிட்ட இருக்குது, அதுவும் நம்ம துர்க்கை கிட்ட. ஒவ்வொரு கோவில் எல்லா இடத்துலையும் குழந்தையும் தெய்வமும் வழிபடும் இடங்கள், நம்ம எப்படி வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு அருள் பாய். ஒரு குழந்தைகிட்ட நான் அன்பாக பழகி பழகி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவ ரொம்ப இயற்கை நம்மளோட அன்பு காமிச்சிடும். அதே மாதிரி தெய்வத்தோடு நம்ம உருகி இருக்கும்பொழுது கட்டாயம் அந்த பலன், அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு சக்தி ஆற்றல் இந்த அம்பாள்கிட்ட ரொம்ப இருக்குது. எங்களுடைய ஓன் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ், இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ஆலயம் வந்துட்ட பிறகு தான் எங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றங்கள். இது யாரும் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்கிறதுக்கு இதுவாக பண்ண, ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், பல மனக்குறைகள், எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் பிறவி பலன் எடுத்திருக்க கர்மா கஷ்டப்பட்டே தீருவோம். ஆனால் இது மாதிரி வழிபடும் போது என்னாகனா அந்த கஷ்டத்தினுடைய வேதனை குறையக்கூடியதாக இருக்கும். ஒரு சனி பயிற்சியோ ஒரு ஹோமமோ பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட சனியை தோஷங்கள் ஃபுல்லாக போயிடாது, ஆனால் அந்த தோஷத்திலிருந்து குஞ்ச பாகம் குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுதான் இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு ஒன்று. இன்னொன்று இந்த இடத்துல ரொம்ப கட்டாயம் சொல்லணும், எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் வந்து செஞ்சு எல்லாம் பண்ணுறது, இது குறை கிடையாது, பட் ஆனால் அப்படி வந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் ஒரே ஒரு ஆசை. இங்கேன்னு இல்லை, நம்மளுடைய ஆலயங்கள் எங்கே போனாலும் ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னாக்கா, ஓரளவு சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எல்லா இடத்துல எல்லாருமே, நாங்களும் சரி நீங்களும் எல்லார் இடத்துல எல்லாருக்கிட்டே அது இருக்கிறது. இது வந்து பொது ஆலயம் அப்படின்னும் பொழுது என்னன்னாக்கா, எல்லாருமே நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து எல்லாரும் வேலை பார்க்குறோம், ஆனால் போடக்கூடிய குப்பையும் அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு ஒரு ஓரம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இங்கே நடந்த சம்பவம் தான், அந்த பையன் இங்கே தான் இருந்தான், சுற்றியிருந்தான், என்ன பண்ணியிருந்தோம், இந்த நூல் சாமிக்கு துணி கட்டுற நூல் சுற்றிட்டு இருந்துட்டு அதை அவுத்துட்டு எப்பயும் போடுற மாதிரி அந்த மூலையில் போட்டேன். அவன் சொன்னான், இது எதுவும் டஸ்ட்பினில் தானே போடணும், ஏன் இங்கேயே போடுறீங்கன்னா. ஏன்னா அவங்களுடைய மனசில் அப்படி பதிவாயிருக்கு, ஒரு குப்பை என்றால் அந்த கூட அதில் தான் போடணும், அதுக்குள்ளே ப்ளேஸ் அங்கே தான் அப்படின்னு அவன் மனசில் பதிவாயிடுத்து. இன்னைக்கு இது இந்த வழியை நம்ம காமிச்சிட்டோன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு அடுத்த ஜெனரேஷனும் குறைக்கிறோம் போல ஆயிடுது. அதுக்கப்புறம் சாரி இனிமேல் அப்படி போட மாட்டேன் சொல்லிட்டு எடுத்துட்டு போய்விட்டோம். இது என்னன்னாக்கா, இது இந்த இது வந்து பழக்க தோஷத்தில் இயற்கை நேச்சுரல். ஏன்னா நம்ம வந்து அந்த பழமையில் இருக்கிறனால இது வரதான் செய்யும். அது மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது. கூடுமான வரைக்கும் இந்த பொது ஆலயங்களை என்னன்னாக்கா, ரெச்மண்டிகள்னு டொரண்டோவில் இருக்குது அந்த கோவில், அந்த தலைவர் நல்லா சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, இந்த ஒரு தேர் திருவிழாங்க 1000, 2000, 3000 பேர்கிட்ட வராங்க, அந்நிய மக்கள்களையும் நம்ம கூப்பிடுறோம், அவங்க வந்து நம்ம ரிலிஜனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லி கூப்பிடுறோம், அவங்கக்கிட்ட இது மாதிரி நம்ம காஃபி குடிச்சிட்டு கப்பை அப்படி வெளியே போட்டுடுறோம், இதை போட்டுறோம் பண்ணும்போது அவங்க நம்மளோட ரிலிஜனே அப்படி ஒரு குப்பியான ரிலிஜனான்னு திங்க் பண்ணிடுறாங்க. நம்ம முன்னோர்கள் நம்மளை எப்படியெல்லாம் வழி வகுத்தாங்களோ அதை மாற்றி போயிடுது. அப்போ நம்ம ரிலிஜன்ன்றது ஒரு எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது காமிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து ஒரு சின்ன ஒரு காபேஜை வச்சு நம்மளை கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் அதுக்காவது நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னார். உண்மை, ஏன்னா ஒரு பெரிய பொதுக்கூடம் சேரும்பொழுது இது மாதிரி மாற்றங்கள் வரும். இப்போ அழகை பற்றி யாருங்க இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம எடுத்துங்களேன், உதாரணம் நாங்கள் எடுத்துங்களேன், எல்லாருக்கும் அழகை நல்லா நல்லா இருக்கணும். விவேகானந்தர் சொல்லும்போது அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளியே, அவரும் விவேகானந்தர் வெளியே கிளம்புறாராம். கிளம்பும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாக்கிங் போனால் உடனே அப்படியே துண்டை போட்டுன்னு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அழகாக அழகாக ஒன்றும் இல்லை. ஆனால் விவேகானந்தர் ரூமுக்குள்ளே போனவர் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. என்னடான்னு போய் கோபத்தில் போய் பார்க்க போனால் அவர் தர்பா கட்டிகிட்டே இருக்கிறோம், அழகு நல்லா பார்த்துட்டு இருக்கு. அவர் சொல்கிறான், சன்னியாசிக்கு என்னத்துக்கு அழகு வேண்டு கிடக்கு, என்ன அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நான் அழகாக இருக்கேன் அழகாக இல்லைன்னு பரவாயில்ல, மற்றவன் என்னை பார்த்துட்டு மூஞ்சி சொல்லிக்கூடாது. மற்றவருடைய கஷ்டத்தை நான் பார்க்க விரும்பலை, அதனால் என்ன நான் அழகுபடுத்திக்கிறேன். நேச்சுரலாகவே நம்ம குணத்தில், பிறவி குணத்தில் நம்ம நல்லா இருக்கணுன்றது எல்லார் நம்ம சொல்லிக்கலாம், எங்களுக்கு வந்து அதெல்லாம் விருப்பப்படுறது இல்லைன்னு. ஆனால் எல்லாருடைய ஆழ் மனதிலையும் கொஞ்சம் இளமையாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கணுன்றாங்க, அது இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்போ நம்மளுடைய உடலையும் முகத்தையும் நம்முடைய ஒர்க்கையும் இவ்வளோ அழகாக வச்சுட்டுருக்கு நம்ம, நம்மளை சுற்று வட்டாரத்தையும் அந்த அழகை வைத்தால்தான் நம்ம ஜொலிக்க முடியும். அந்த ஜொலிப்புன்றது என்னன்னாக்கா, சுற்றி இருக்கக்கூடிய அழகு நிலை. இந்த ஆலயம் அவ்வளோ அழகாக கச்சிதமாக நல்ல காபேட் நல்ல இடம், வசதிகள் எல்லாமே நல்லா இருக்குது. இது சுத்தமும் நல்லா இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டா போகிற, வேறு யாரும் சுத்தம் குப்பை போடுறதுனே இந்த கிடையாது. அதை மைண்ட் இருக்குது, இதே சுத்தத்தை காப்பாற்றின்னு வரேன்னா ஒரு பெயர் எடுத்துடலாம், ஒரு நல்ல பெயரோ ஒரு நல்ல பதவியோ எடுத்துடலாம். அதை நிலைச்சி வச்சுக்கிறது தான் பெரிய கஷ்டம். அது மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல நிலையில் வந்துடும். இது இது ரொம்ப சந்தோஷம், பெருமையாக சொல்லுவோம், பியூட்டிஃபுல் பிரிட்டிஷ் கொலம்பியா. அது ஒரு இங்கே இது வாங்கியிருக்குல்ல சர்டிஃபிகேட், அது பியூட்டிஃபுல் எல்லா கார்களுடைய நம்பர் பிளேட்லையும் பார்த்தா இருக்கும். பிரிட்டிஷ் கொலம்பியா போயிட்டு வந்து அவங்க ஒரு மாதிரி, நீங்கள் என்ன பெரிசா பிசி போயிட்டு வந்து பெரிய ஆள் தான் வாங்க. அது இந்த இடத்துக்கு வந்தாவே அப்படி ஒரு அழகு. ஸோ அது மேற்படணும், இன்னும் ரொம்ப சந்தோஷம். இது வேறு இது கிடையாது, ஒரு ஆசை. இந்த விண்ணப்பத்தை இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கோவில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னும் க்ளீனாக இருக்கும்போது பல பேர் இப்போ வந்து நம்ம மக்களை தவிர மற்ற இனத்து மக்கள்களும் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க நம்ம கோவிலுக்கு. நல்ல அபிவிருத்தியாகி பெருமையாக இதாகின்றிருக்கு. இன்னும் நல்லா வரணும். நம்மளுடைய ரிலிஜனில் என்ன இருக்குன்றதை அவங்களுக்கு நல்லா விளங்கப்படுத்தணும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நம்ம முன் உதாரணமாக இந்த ஆலயம் அமையணுன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மற்றது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, ரொம்ப சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷம். வாத்தியார் மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கார், இன்னும் கொஞ்சம் பேசுங்க. இல்லை ஒரு லெவலுக்கு மேலே இது பண்ண முடியல, சந்தோஷமாக இருக்குது. அது அது அதுக்கு எப்படி என்ஜாய் பண்ண முடியும், சொல்ல முடியும், இன்னும் என்ன சொல்கிறது. சந்தோஷ நிலை, இப்படி இவ்வளோ தூரம் சேர்ந்து உட்காந்துருக்காங்கன்றதே பெரிய பாக்கியம். இன்னும் திரும்ப திரும்ப பேசி ஏதாவது மனசை மாற்றி விடுமோன்னு பயமாக இருக்குது. அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்துப்போம், நற்சிந்தனையெல்லாம் கொஞ்சம் நாள் கழித்து அப்படின்றது. இல்லை எல்லாரோடைய சந்தோஷம் இப்படியெல்லாம் ஒற்றுமையாக சத்தியத்தோட, அதாவது வந்து ஒரு பெருமைக்காகவோ திரும்ப திரும்ப இந்த ஆலயம் அமர வச்சு தான் சொல்ல வரல. பூஜைகள் பண்ணலாம், எவ்வளோ வேணா பிரார்த்தனைகள் பண்ணலாம், எத்தனை வேணா தியானங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு ஒரு மனதுடன் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து செய்கிற ஒரே ஒரு பிரார்த்தனைக்கு 100,000 ஜபம் பண்ணுறதுக்கு பலன். ஒரு ஒரு மனிதன் 100,000 ஜபம் பண்ணி என்ன பலன் எடுக்கின்றானோ அது ஒரு 10 பேர் உட்காந்து பண்ணால் அந்த பலன். ஏன்னா அந்த இடமே வைப்ரேஷன், அந்த இடத்துல விட இங்கே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த மாற்றத்தை கொடுக்குறோம். எத்தனை பேர் கவலைகள் வருது, அத்தனை கவலைகளையும் இந்த இடத்துல நிவர்த்தி செய்யக்கூடிய வண்ணமாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இத்தனை ஒன்று சேர்ந்துருக்கோம், இதை விட்டுடக்கூடாது. அது அதுதான் எங்களுடைய ரெக்வஸ்ட். ரெண்டாவது பசங்க, பசங்களை நல்ல வழியில் கொண்டு வரணும், அன்பால் சொல்லுங்கள். நாங்கள் போன டைமே சொல்லியிருந்தோம் அந்த சுவாச பயிற்சி, நீங்கள் பசங்களை ஏதோ ஒரு தவறான வழியில், ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க தப்பான வழிகள் போகலாம், தப்பான வழி நான் சொல்கிற பேச்சு கேட்காது, வேறு ஒன்றும் கிடையாது, இளம் பருவம் ஒன்றும் தெரியாது. நாங்களும் அப்படி தானே இருந்தோம், அங்கே கொஞ்சம் பயந்தோம். எங்கள் வீர்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் கூட எங்கள் அப்பாவுக்கு மெசேஜ் போயிடும், இமெயில் கிடையாது, எஸ்எம்எஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் கரெக்டாக போயிடும். இவர் அங்கே உட்காந்து சொல்லுவார், எங்கே போயிருந்த, அதோட அவருக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே போரும் போரும்னு ஆகிடும். அவர் எங்கள் வாத்தியார் நல்லா இது பண்ணார், ஒரு 200 மாணவர்கள் பிள்ளையார்கிட்ட படித்தோம், அது கண்ட்ரோல் எட்டு வருது பாருங்களேன். அவர் ரோட்டில் போவார், பசங்க பச 200 பேர் சேர்க்கறதுனா என்ன சொல்கிறது, பெரிய கூட்டம் தானே, என்ன தான் இருந்தாலும் குழப்பம் இல்லாத ஆள்னா இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணுவா, ரோடு வழியாக போகக்கூடாது, ரோட்டில் போகக்கூடாதுன்னு வர, ஏன் போகக்கூடாதுன்னா பஸ்ஸுக்கார் அதிகமாக போகுது, பசங்க கான்சன்ட்ரேஷன் இல்லை, விளையாட்டாக போயிடுவாங்க, பஸ் அடிச்சிடும், எதனா ப்ராப்ளம் வந்துடும், அதனால போகாதீங்கன்னு மிரட்டி வைப்பார். நம்ம எது செய்யக்கூடாது சொல்கிறோம் அதை செஞ்சால் தானே ஒரு ட்ரெயினிங், அதுதான் நான் உங்கள் கழிச்சுன்னு இருக்கிறது. அப்போ அது ரோடு ஓரமாக அப்படி போயின்ட்டுருப்போம், 10 பேர் 5 பேர் அப்படி போகும்போது வர, அந்த எங்கள் ஊரில் அப்படின்னாக்கா அந்த ரோடு வந்து சின்ன, இப்போ நல்லா வளர்ந்துருது, அந்த படித்த இடத்துல வந்து ஒரே ஒரு பஸ்ஸு தான் போகலாம், இன்னொரு பஸ்ஸு வருதுன்னா அவனும் அந்த பக்கம் பாதி ஒரு சக்கரை இறக்கணும், இவங்களும் இறக்கணும். எங்களுக்கு என்னென்னா ரோடை விட்டு அந்த தார் ரோடை விட்டு கீழே இறனா கல் மண்ணாக இருக்கும், இதுனா தார் ரோடும் சுமூகமாக இருக்கும். பஸ்ஸு போகும்போது நாங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கிட்டா அவன் ஓரமாக போயிடுவான்னு நினச்சிடும், இது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவங்க இறங்க மாட்டாங்க, அதனால் ரோடு வழியாக போகாதீங்கன்னு வரு, கேட்க மாட்டோம், போயிடும். அவர் என்ன பண்ணார், அந்த காரில் போகும்போது பார்ப்பார், பார்க்கும்போது என்னென்னா அதில் ஒரு 10 பேர் போகிறான்னு வச்சுங்க, 10 பேரில் ஒத்தனை மட்டும் கரெக்டாக கணக்கு பண்ண ஞாபகம் வச்சுன்னு வந்துடுவார். தினசரி சாயங்காலம் அப்படி உட்காந்து அட்டண்டன்ஸ் எடுத்தே ஆகணும், யார் யார் வந்திருக்காங்க என்னன்னு. அப்போ அன்றைக்கி என்ன பாடம் நடந்ததுன்னு கேட்பார், அப்படி கேட்டுகிட்டே இருப்பார். இன்றைக்கி வந்து நான் போனேன், எனக்கு விஷயம் தெரிஞ்சுது, ஒரு 10 பேர் அந்த ரோடு வழியாக அந்த ஊரணி, அந்த ஊரணி வந்து தெப்பக்குளம், தெப்பக்குளத்துக்கு போயிருக்கான், யார் யார் போனான்னு எனக்கு தெரியும், நீங்களாக எழுந்துட்டால் ஒன்றும் கண்டிஷன் தண்டனைலாம் இல்லை, விட்டுடுவேன், போனால் போது இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுடுவேன், எழுந்துக்கலாம் என்னுடைய தண்டனை அதிகமாக இருக்கணும், நாங்கள் ரொம்ப கல்வங்கையாக இருப்போம், இவர் எங்கே பார்த்துருப்பாரு, சும்மா சொல்கிறதாண்ணா எழுந்துக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ எழுந்துக்க மாட்டீங்க, சரி பார்ப்போமா அப்படின்ட்டு நான் அப்போ சொல்கிறேன், ஒருத்தரை நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒருத்தரை மட்டும்தான் அவர் சொல்ல தெரியும், ஏன்னா ஒருத்தரை தான் கரெக்டாக பார்த்துருக்கார். அவனை எழுப்புவார், எப்பி நீயே 9 பேர் எழுப்புனவர், நீயே எழுப்பினா எங்களுக்கு அப்போ தெரியாது, இவர் ஒத்தரை தான் பார்த்து, அந்த ஒரு பையன் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லவே இல்லை அப்படி சொல்லியிருந்தா பிரச்சனையே இருக்காது, நீயே எழுப்பணும், அப்போது உண்மை தான், அப்போ அவன் எல்லாரும் எழுப்பிடுவான். இதுதான் நடக்கும். இது மாதிரி எது வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்கிறது பசங்கிட்ட வந்து எப்படி சொல்லணும்னாக்கா அதை தான் செய்யும், ஆனால் அவங்க வழியில் போய் மாற்றணும், அவங்க வழியில் போய் மாற்றினா அவங்கள மாதிரி குழந்தையாகணும் இல்லை, நீங்கள் நல்லா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு அம்பால நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அதை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு அமரத வச்சு பொறுமையாக சொல்லி பாருங்கள், கட்டாயம் லிசன் பண்ணும். எங்கள் ஆசிரியர் ஆகட்டும், எங்கள் அப்பா அம்மா ஆகட்டும், எல்லாருடைய முன்னேறர்களும் ஆகட்டும், கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது வரைக்கும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை, அன்பால் சொன்ன ஒரு ஒரு வாக்கியமும் இது வரைக்கும் போய் ரீச் ஆகிருக்கு. எப்பயோ கோபத்தை சொன்னக்கூடிய வாக்கியங்கள் நல்ல விஷயமே சொல்லியிருப்பார், ஆனால் அது கோபத்தினால அது வெளிப்படாமல் போயிடுது. அன்பால் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அது இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சுட்டு இருப்போம். காரணம்னாக்கா அந்த இடத்துல வார்த்தைகள் பெரிதல்ல, நம்ம கிட்ட இருந்த உணர்வுகளோட என்ன வார்த்தைகள் வந்து தான். அது மாதிரி பேரண்ட்ஸ் பசங்களை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம முதல்ல கூல் டவுன் ஆகணும், நம்ம ரொம்ப அமைதி நிலையில் இருக்கணும். அதுமாதிரி ஆலயம் வர்றது ஆலயம் போகிறது எப்படி இருக்கும் அந்த ஒரு மன தாட்டை கொண்டு வரணும், ஆலயன்றது எப்படி புனிதமானது நம்ம எப்படி வச்சுக்கணும் சொன்னாக்கவே மாற்றங்கள் வந்துடும். போதுங்க இது மேலே, ஏன்னா இன்றைக்கி அந்த பாட்டோடைய எண்ணம் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது, ஏன்னா அந்த பாடல் ரெண்டு நாளாக பாடல் என்னவோ மாதிரியாக இருக்குது, பாடி முடிச்சுட்டா நான் அன்றைக்கி நல்லா பாடினாங்க குழந்தைங்கள் இப்போ நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க, நல்லா பாடுறாங்க, அவங்கள மட்டும் இந்த டச் விட்டுறாதீங்க. எப்போ ஆலயங்கள் வர முடியுமோ வெள்ளிக்கிழமை பஜனையோ இல்லை இந்த வரலட்சுமி விரத பஜனையோ அந்த நாட்களெல்லாம் கட்டாயம் பாட வைங்க, நல்ல ஒரு பாட்டு இது, ரொம்ப ரொம்ப பாக்கியங்க. திரும்ப லலிதா சகஸ்தநாம சொல்கிறது அது சாரம் பிழிஞ்சா மாதிரி இந்த ஒரு வாக்கியம், இதை திரும்ப திரும்ப பாடப்பாட உங்களுக்கே அந்த உணர்வுகள் தெரியும். ஆனால் பக்தி ஸ்ரத்தையோடு பாடணும், எதுவுமே வந்து அந்த பக்தி மயம் இல்லாமல் போயிட்டாக்கா கட்டாயம் வராது, கட்டாயம் பக்தியாக உட்கார்ந்து மனம் உருகி பாடுங்க, அதோடைய நல்ல மாற்றத்துங்க கிடைக்கும். அந்த பக்கம் கம்மியாக இருக்குது போலது கேட்குறாங்க ஷீட்.